இங்கிலாந்து கலையிலக்கிய வட்டத்தின் சங்கநாதம் வானொலி நிகழ்ச்சியை பிளானட் எஃப்எம் 104.6 அலைவரிசையிலும் www.planetaudio.org.nz இணையதளத்திலும் கேட்டு ரசிக்க காத்திருக்கும் அன்பு தமிழ் உறவுகளுக்கு எங்கள் காலை வந்தனங்கள்.
வணக்கம் நேயர்களே, பலனுள்ள பல நிகழ்ச்சிகளையும் பாரம்பரிய உண்மை தகவல்களையும் பசுமையான பண்பலையால் பாசத்துடன் பகிர்ந்தளிக்கும் வானொலி சங்கநாதம் முழக்கமிடும் நன்னாள் இது. சகோதர சகோதரிகளே, இன்று செப்டம்பர் 29 வெள்ளிக்கிழமை, ஹே விளம்பி புரட்டாதி திங்கள் 13 முகரம் 8. உண்மை உள்ளத்துடன் உயர்ந்திடவே, உன்னதமான வார்த்தைகளால் உலகை உயர்த்திடவே, உலக பொதுமறைகளில் ஒன்று இதோ உங்களுக்காக.
கோலத்தில் மறைந்திருந்து தவமல்லாத தீய செயல்களை செய்தல் புதரில் மறைந்து வேடன் பறவைகளை வலைவீசி பிடிப்பதை போன்றது.
என்ன ஒரே யோசனையா இருக்கீங்க, ஸ்பெஷல் அக்கேஷன்ஸ்க்கு போடுற மாதிரி மனச மயக்கிற அழகான டிசைன்ஸ்ல எத்னிக் வேர் எங்க கிடைக்கும்னு தானே? அட யோசிக்கிறத விடுங்க, வாங்க நம்ம ரூப் தர்ஷனுக்கு போலாம். எங்க இருக்குன்னு கேக்குறீங்களா? White Span Road, Mount Rascal மற்றும் Hunter's Corner, Papatoyin, ஓக்லாண்ட்ல ரெண்டு மிகப்பெரிய கடைகள் இருக்குங்க. அழகான டிசைன்ஸ், அட்டகாசமான கலெக்ஷன்ஸ், அருமையான வெரைட்டிஸ்னு புதுமையான வடிவமைப்புல அவன் சில்க் சாரீஸ், காட்டன் பிரிண்டட் மற்றும் எம்ப்ராய்டரி டிசைனர் சாரீஸ் கிடைக்குதுங்க. ஆடடான்னு நீங்க நினைக்கிறதுக்கு முன்னாடி, மேலும் இங்க கண்ணை கவரும் 22 தங்க நகைகளும் இருக்குங்க. வளையல்கள், நெக்லஸ், கம்மல், மோதிரம்னு எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ். வாங்க, வாங்காம போகவே மாட்டீங்க. ரூப் தர்ஷன் நம்பர் 1 White Swan Road, Mount Rascal மற்றும் நம்பர் 221 Great South Road, Papatoy.
சௌகரியங்கள் சௌக்கியமாக்காது, சக மனிதன் போல் அல்லாது சற்று வித்தியாசமாகத்தான் இருந்து நல் மனத்தோடு நாளைய விடியலுக்காய் 4 பேர் புறக்கணிப்பதை புறந்தள்ளி புதுவிதமாய் புதுமை படைப்போம் என கூற வருகிறார் மெர்வின் கன்சன்ரைன் அவர்கள்.
படித்ததில் சுவைத்தது, இன்றைய படித்ததில் சுவைத்தது நிகழ்ச்சியில் திரு திருவங்கடம் எழுதிய இனி எல்லாம் சுகமே என்ற புத்தகத்தில் இருந்து சௌகரியம் தேவையில்லை என்ற தலைப்பில் அமைந்த கட்டுரை. காரணமில்லாமல் சிரிப்பு பொங்கி வந்தால் நீங்கள் உங்கள் சந்தோஷத்தை உண்மையிலேயே கண்டுவிட்டீர்கள் என்று அர்த்தம், அல்லது முழு பைத்தியமாகிவிட்டீர்கள் என்று பொருள். நமக்கு எல்லாவற்றிலும் ஏதோ ஒரு சௌகரியம் தேவைப்படுகிறது. சௌகரியமான வீடு, சௌகரியமான வாகனம், சௌகரியமான அலுவலகம். உண்மையில் சௌகரியத்துக்குள்ளேயே வாழ விரும்புகிறவர்கள் எந்த ஒரு காலத்திலும் வீரதிரச் செயல்களையோ உணர்ச்சி மேலடும் சாகசங்களையோ செய்யவே போவதில்லை என்பதை உணர வேண்டும். நாளாக நாளாக சௌகரியங்கள் உங்களுக்கு ஒருவித செழிப்பை உண்டாக்கும். இந்த சௌகரிய எல்லையில் இன்னும் பலர் கூடிவிட்டால் ஒருவித விரக்தி ஏற்படும். பலராலும் இதை அடைய முடிகிறது என்றால் நாம் இதை அடைய பெரிதாக ஒன்றும் சாதித்து விடவில்லை என்று தோன்றும். எதிர்காலம் பற்றிய பயம் தொற்றிக்கொள்ளும். குறைந்தபட்சம் இந்த நேரத்தில் உங்களுடைய சௌகரிய எல்லைக்கோட்டை சற்றே உயர்த்தி வையுங்கள். உங்களை முட்டாளாக்க மற்றவர்களை அடிக்கடி அனுமதியுங்கள். ஒரு விஷயம்தான் நாம் எதையும் செய்வதிலிருந்து நமக்கு தயக்கத்தையும் பயத்தையும் ஊட்டிக்கொண்டிருக்கிறது, அது மற்றவர்கள் என்ன நினைப்பார்களோ என்ற கவலை. மற்றவர்கள் நம்மை ஒரு பெரிய முரட்டுத்தனமான ஆளென்றோ, எரிச்சல் ஊட்டுபவன் என்றோ, அறிவு கட்டவன் என்றோ, சோம்பேறி என்றோ, விரும்பத்தகாதவன் என்றோ எண்ணக்கூடும். அது அவர்கள் எண்ணம், அவர்கள் நினைத்தால் நினைத்து விட்டு போகட்டும். நீங்கள் மிகவும் மதித்து நேசிக்கும் ஒருவரை நினைவுக்கு கொண்டு வாருங்கள். அவர் உங்களை பொறுத்தவரை மிகவும் பிரபலமானவராகவும் சமுதாயத்தில் மதிக்கத்தக்கவராகவும் அன்பானவராகவும் இருக்கக்கூடும். ஆனால் நீங்கள் நினைப்பது போல பொதுவாக எல்லோரும் ஒப்புக்கொள்ளக்கூடிய சிறந்த குணங்களை மட்டும் கொண்ட ஒரு ஆளாக இருப்பதற்கு சந்தர்ப்பம் இல்லை. அவர்களும் வாழ்க்கை முழுவதும் பைத்தியக்காரத்தனமான முட்டாள்தனமான வேலைகளை செய்து கொண்டு இருந்தவர்களாகத்தான் இருந்திருப்பார்கள். பொருத்தமில்லாத நேரத்தில் பொருத்தமில்லாத வார்த்தைகளை உளறி கொட்டி இருப்பார்கள். மிக அருமையான சந்தர்ப்பத்தை ஒரு நொடியில் நழுவவிட்டு தலையில் அடித்துக் கொண்டு ஒப்பாரி வைத்தவர்களாக இருப்பார்கள். ஆனால் அவர்களையெல்லாம் மக்கள் மன்னித்து மறந்து விட்டார்கள். ஏனென்றால் அதையும் தாண்டி இப்போது அவர்கள் விரும்பப்படக்கூடிய சாதனையாளராக இருப்பதுதான். மக்கள் என்ன நினைப்பார்கள் என்ற எண்ணத்தில் உங்களுடைய நேரத்தை வீணடித்துக் கொண்டு எதையும் முயலாமல் விட்டுவிடாதீர்கள். முழுமையாக எந்த வேலையும் யாராலும் செய்து முடிக்கவே முடியாது. அவரவர் இயல்புக்கு ஏற்ற தவறை அவரவர் அப்போது செய்து கொண்டுதான் இருப்பார்கள். நீங்களும் அப்படிப்பட்ட ஒருவர்தான். ஏதோ ஒரு புதிய வேலையை நீங்கள் செய்ய முற்படும் போது மற்றவர்கள் உங்களை கவனிக்க தொடங்குவார்கள். சாதாரண வாழ்க்கையில் இருந்து விடுபட்டு ஏதோ ஒரு வித்தியாசமான வேலை செய்ய வந்திருக்கும் ஒருவராக உங்களை கருதுவார்கள். உங்களை பார்த்து அவர்கள் சிரிக்கக்கூடும். அவர்களுடன் சேர்ந்து சிரியுங்கள். பொதுவாக எல்லோரும் செய்வதைப் போல எதையும் செய்யாதீர்கள். ஒரு முட்டாளைப் போல நடந்து கொள்வதில் தயக்கம் காட்டாதீர்கள். வென்ற பிறகு எல்லாம் சரியாகிவிடும். சௌகரியமான இடங்களுக்கு மட்டும்தான் போவது, சௌகரியமான மக்களை மட்டும்தான் சந்திப்பது என்பது நமக்கு வாடிக்கைதான். மலை உச்சி, ஆழ்ந்த வெள்ளம், கரப்பான் பூச்சி, பல்லி என்று பலருக்கு வாழ்க்கை முழுவதுமான சில பெரிய பயங்கள் உண்டு. இன்னும் சில பயங்கள் சாதாரணமானவை. இன்றைக்கு மழை பெய்தால் என்ன ஆவது? டிராபிக்கில் மாட்டிக்கொண்டால் என்ன செய்வது? கல் தடுக்கி விழுந்து காலெலும்பை உடைத்துக் கொண்டால் என்னாவது என்பது போன்ற சாதாரண தினக்கவலைகள் பலருக்கு இருக்கக்கூடும். வீட்டுக்குள் இருக்கும் சௌகரியங்களை தாண்டுவதில் இருக்கும் பயங்கள் அவை. இதை தவிர்ப்பதற்காக நாம் என்னென்ன முன்னேற்பாடுகளை அவ்வப்போது செய்து கொள்கிறோம்? அப்படி செய்வது உண்மையிலேயே தேவையானதுதானா? அத்தகைய சிறு சிறு தவிர்க்கும் குணங்கள் சில சமயம் ஒன்று சேர்ந்து மிகப்பெரிய ஒரு வாய்ப்பை எதிர்காலத்தில் நாம் இழந்துவிடக்கூடிய சந்தர்ப்பத்தை உருவாக்கக்கூடும். முன்னேற்பாட்டுடன் இருப்பது நல்லதுதான். ஆனால் தின வாழ்க்கையின் பெரும்பகுதியை இதே போன்ற விஷயங்களை தவிர்த்து விடுவதால் வீணாக்குவது அத்தனை விரும்பக்கூடியதல்ல. சௌகரிய எல்லைக்குள்ளேயே நாம் வாழ்வதே அங்கு என்னவெல்லாம் நடக்கும், எப்போதெல்லாம் நடக்கும் என்பது நமக்கு ஏற்கனவே தெரியும் என்பதால் தான். வாழ்க்கையில் தெரிந்த விஷயங்கள் தெரிந்த மாதிரி தெரிந்த விதத்தில் தெரிந்த நேரத்தில் நடப்பதில் எந்த ஒரு சுவாரஸ்யமும் இல்லை. எதிர்பாராத விளைவுகளில்தான் சுவாரஸ்யங்கள் உண்டு. இனி எல்லாம் சுகமே. காரணமில்லாமல் சிரிப்பு பொங்கி வந்தால் நீங்கள் உங்கள் சந்தோஷத்தை உண்மையில் கண்டுவிட்டீர்கள் என்று அர்த்தம். அல்லது முழு பைத்தியமாகிவிட்டீர்கள் என்று பொருள். இதுவரையில் நீங்கள் கேட்டது படித்ததில் சுவைத்தது.
அடுத்து வருவது சமூக அறிவித்தல்.
எழில் பூக்கள், எழில் பூக்கள் கவிதை நூல் இசை குறுந்தட்டு வெளியீட்டு கலைவிழா. நுழைவு கட்டணம் எதுவுமின்றி தமிழ் மொழி ஆர்வர்களுக்கு அளப்பெரிய சந்தர்ப்பம். ஆக்லாந்து தமிழ் மாணவ மாணவிகளின் ஆடல் பாடல் நூல் வெளியிட்டு மதிப்புரை நடைபெற ஆஸ்திரேலியாவிலிருந்து வருகை தந்திருக்கின்றார் கவிஞர் நந்திவர்மன் அவர்கள். நாளை மறுநாள் முதலாம் தேதி ஞாயிறன்று மாலை 6:30 எலசிலி யுத்த ஞாபகார்த்த மண்டபத்தில் நடைபெறும். விவரங்களுக்கு 0212-0296-966 இலக்கத்துடன் தொடர்பு கொள்ளவும்.
மரணித்துக் கொண்டு போகின்ற மரபு கவிதைகளை மனிதர்கள் மரபணுவில் உயிர்ப்பிப்பதற்காக நந்திவர்மனின் மறக்கக்கூடாத பேச்சு உங்களுக்காக.
வணக்கம் தமிழிஞ்சங்களே. பல ஆண்டுகளுக்கு பின்னர் வானலைகளில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். மரபு கவிதை என்பது எம்முடைய முன்னோர்கள் எமக்கு விட்டு சென்றிருக்கின்ற ஒரு அருமையான கலையாகும். இந்த கலையிலே ஆழ்ந்து கற்றபோது பல கவிதைகளை இயற்றுகின்ற வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. அந்த கவிதைகளிலே பல ஓக்லண்ட் மாநகரிலே நான் வசித்த போது இயற்றப்பட்ட கவிதைகள் என்பது குறிப்பிடத்தக்கவை. இந்த கவிதைகளை எல்லாம் இயற்றும் போது அந்த கவிதையில் கலையிலே மூழ்கி கிடந்த போது ஒரு உண்மை தெரிய வந்தது. பல்லாயிரம் ஆண்டுகளாக எம்முடைய முன்னோர்கள் இந்த கலையை சிறப்பாக வளர்த்து வந்திருக்கின்றார்கள். கவிதை என்னும் கலையை அவர்கள் பல செய்திகளை சுருக்கமாக சிறப்பாக தெளிவாக சொல்லுவதற்கு பயன்படுத்தி இருக்கின்றார்கள். அந்த வகையிலே பல அரிய கவிஞர்களை தமிழ் கூறும் நல்லுலகம் கண்டிருக்கின்றது. சிலப்பதிகாரம், திருவற்குறள், கம்பராமாயணம் என்று பல அருமையான நூல்களும் நமக்கு கிடைத்திருக்கின்றன. இப்படிப்பட்ட இந்த கலை இப்பொழுது மெல்ல மழுங்கிக் கொண்டு வருகின்றது. மரபு கவிதைகள் எழுதுபவர்கள் அருகி போய்விட்டார்கள். தமிழர்கள் இழந்துவிட்ட இத்தனையோ சொத்துக்களில் இதுவும் ஒன்றாகி வருகின்றது. எனவே மரபு கவிதை என்கின்ற அந்த கலைக்கு உயிர் ஊட்ட, புத்துயிர் ஊட்ட நாம் நம்முடைய கவிதைகளை தொகுத்து எழில்பூக்கள் என்ற தலைப்பிலே ஒரு நூலாக வெளியிட்டிருந்தோம். ஒரு நூலை மட்டும் வெளியிட்டால் போதாது, அது பலரையும் சென்றடைய வேண்டும். இந்த அந்த நூல் எதற்கு எந்த நோக்கத்தோடு எழுதப்பட்டதோ அந்த நோக்கத்தை நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காக அந்த நூலை தமிழ் கூறும் நல்லுலகம் எங்கும் சென்று அறிமுகம் செய்து வருகின்றோம். அந்த வகையிலே இதுவரைக்கும் 6 நகரங்களில் அறிமுகம் செய்துவிட்டு இப்போது 7வது நகரமாக உங்கள் ஓக்லண்ட் மாநகரத்துக்கு வந்திருக்கின்றோம். இந்த நூல் அறிமுக விழா எதிர்வரும் ஞாயிற்றுக்கிழமை 1ஆம் தேதி எலஸ்லி ஓ மெமோரியல் மண்டபத்திலே நடைபெற இருக்கின்றது. அந்த நிகழ்ச்சியிலே ஓக்லண்ட் நகரத்தைச் சேர்ந்த இளைய சந்ததியினர் மேடையிலே கவிதை வாசிக்க இருக்கின்றார்கள். அவர்களோடு சேர்ந்து இளைய சந்ததியினர் கவிதைகளை கர்நாடக இசைகளை பாட இருக்கின்றார்கள். அந்த பாடல் கவிதைகளிலே சிலவற்றை தேர்ந்தெடுத்து நாங்கள் தமிழக இசையமைப்பாளர் திரு உதயன் அவர்களுடைய இசையமைப்பிலே ஒரு இருவட்டாக வெளியிடுகின்றோம். அந்த இருவட்டிலே பல பிரபல பாடகர்கள் பாடியிருக்கின்றார்கள். அந்த பாடல்களையும் மேடையிலே கரியோக்கி பாணியிலே பாட இருக்கின்றோம். எனவே இந்த நிகழ்ச்சி வெறும் பேச்சுக்கள் மட்டுமே நிறைந்த நிகழ்ச்சியாக இருக்காது, நல்ல தமிழின் இனிமையை ரசிக்க வைக்கும் நிகழ்ச்சியாகவும் தமிழை கவிதைகளை புரிய வைக்கும் நிகழ்ச்சியாகவும் இருக்கும். எனவே நீங்கள் எல்லோரும் சுற்றம் சூழ வந்து அந்த நிகழ்ச்சியை சிறப்பிக்க வேண்டும். முக்கியமாக மேடையிலே கவிதை வாசிக்க இருக்கின்ற எங்களுடைய இளைய சந்ததியினரை நீங்கள் ஊக்கப்படுத்த வேண்டும். அப்படி நீங்கள் ஊக்கப்படுத்தினால்தான் அவர்கள் மேலும் தமிழிலே ஆர்வம் காட்டி தமிழிலே ஈடுபாடாக இருப்பார்கள். எனவே உங்களை வந்து இந்த நிகழ்ச்சியை சிறப்பிக்குமாறு வேண்டிக்கொண்டு இந்த வாய்ப்பினை நல்கிய சங்கதானதம் நிகழ்ச்சி தயாரிப்பாளர்களுக்கும் நன்றி கூறிக்கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.
வாசனையா இருக்கீங்க. ஸ்பெஷல் அகேஷன்ஸ்க்கு போடுற மாதிரி மனச மயக்கிற அழகான டிசைன்ஸ்ல எத்னிக் வேர் எங்க கிடைக்கும்னு தானே? அட யோசிக்கிறத விடுங்க, வாங்க நம்ம ரூப் தர்ஷனுக்கு போலாம். எங்க இருக்குன்னு கேக்குறீங்களா? White Span Road, Mount Rascal மற்றும் Hunter's Corner, Papatoyina, Auckland ல ரெண்டு மிக பெரிய கடைகள் இருக்குங்க. அழகான டிசைன்ஸ், அட்டகாசமான கலெக்ஷன்ஸ், அருமையான வெரைட்டிஸ்னு புதுமையான வடிவமைப்புல அவன் சில்க் சாரீஸ், காட்டன் பிரிண்டட் மற்றும் எம்ப்ராய்டரி டிசைனர் சாரீஸ் கிடைக்குதுங்க. ஆடடான்னு நீங்க நினைக்கிறதுக்கு முன்னாடி, மேலும் இங்க கண்ணை கவரும் 22 carat தங்க நகைகளும் இருக்குங்க. வளையல்கள், நெக்லஸ், கம்மல், மோதிரன்னு எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ். வாங்க, வாங்காம போகவே மாட்டீங்க. ரூப் தர்ஷன் No. 1 White Swan Road, Mount Rascal மற்றும் No. 221 Great South Road, Papatoy.
அடுத்து தொடர்வது மறக்கப்பட்ட வரலாறுகள். நாம் சமாதானமாக வாழ போர் புரிந்து நாட்டில் அமைதியை நிலைநாட்டிய போர் வீரர்களின் மறக்கப்பட்ட வரலாறுகளை வழங்க வருகிறார் காண்டிமன் நடராஜா.
வணக்கம். இன்று உங்களுடன் பகிர்ந்து கொள்ள இருக்கும் விடயம் துருக்கியின் கலிங்கம், கலிப்போலி. 1914 ஏப்ரல் மாதம் 25 உலக வரலாற்றில் இரத்த சுவடு படிந்த தினங்களில் ஒன்று. முதலாம் உலகப்போரின் முக்கிய கட்டமான காலனி நாடுகளுடைய அடிமைத்தனத்திற்கு விலை கொடுத்த நாளாக அமைந்தது. அந்நிய நாடுகளுடைய ஆதிக்க போட்டியில் ஆளுகின்ற பிரிட்டனின் காலனி நாடான இந்தியா சிக்கிப்போனது. பிரிட்டனின் உத்தரவிற்கு இந்திய சிப்பாய்களும் கீழ்ப்படிய வேண்டிய அவசியம் ஏற்பட்டது. குருதி புராணம் சொல்வதற்கு முன்பு இப்போரில் பெரும் பங்கு வகித்த ஆஸ்திரேலியாவை பற்றி கொஞ்சம் பார்ப்போம். ஆஸ்திரேலிய கண்டம் உலகத்தின் 6வது பெரிய கண்டம். இப்பெருந்தீவு 40,000 முன்பு பழங்குடி மக்கள் மட்டும் வாழ்ந்து வந்த நாடாகும். இவர்களை ஆங்கிலத்தில் அபர்ஜின மக்கள் என்று அழைப்பார்கள். இவர்களிடம் 200 மொழிகள் வழக்கத்தில் இருந்து வந்தன. ஐரோப்பியர்களின் வருகைக்கு பின்பு மொழியிலும் மக்களின் கலாச்சாரத்திலும் மாற்றங்கள் ஏற்பட்டன. 14வது டச்சுக்காரர்களும் இங்கிலாந்து நாட்டினரும் ஆஸ்திரேலியாவில் குடியேறினர். இலத்தின் பேரான ஆஸ்திரேலியஸ் என்பதற்கு தெற்கு என்று பொருள். உலகத்தின் தென்கோடி பகுதியான இக்கண்டத்திற்கு ஆஸ்திரேலியா என்ற பெயர் லத்தீன் மொழியிலிருந்து எடுக்கப்பட்டது. உலகத்தின் மிக நகரமயமாக்கப்பட்ட நாடுகளில் ஒன்றான ஆஸ்திரேலியாவில் பெரும்பாலான மக்கள் நகரங்களில் வாழ்கின்றனர். 1850களில் பெரும்பாலான மக்கள் தங்கம் தேடி ஆஸ்திரேலியாவிற்கு புலம்பெயர்ந்தார்கள். பின்பு இந்நாடு புலம்பெயர்ந்த மக்களால் ஈர்க்கப்பட்டு வளர ஆரம்பித்தது. அசோக சாம்ராட் கலிங்கத்தில் படையெடுத்து உயிரிழந்த வீரர்களின் உடல்களை பார்த்த சோகத்தில் மனம் வெதும்பினார். வாழ்க்கையில் யுத்தம் கூடாது என்று முடிவெடுத்தார். ஆனால் கலிங்கத்தோடு நிற்கவில்லை கலகங்கள். மனைவி மக்களை மறந்து உற்றாரை இழந்து உயிர் துறந்த இந்திய சிப்பாய்களின் தியாகம் மண்ணோடு மண்ணாக மக்கி போயின. ஆனால் ஆஸ்திரேலியாவில் வீட்டுக்கொருவர் போருக்கு வாருங்கள் என்ற அழைப்பிற்கிணங்க இராணுவ பயிற்சி பெறாதவர்களும் இராணுவத்தின் காலிப்போலி போரில் சென்று உயிர் நீத்தார்கள். இப்போரில் உயிரிழந்த ஆஸ்திரேலியர்களுக்காக நினைவு சின்னங்களும் கல்லறைகளும் இருக்கின்றன. காலிப்போலியன் கடைசி போர் வீரர் அலெக் கேம்பெல் மறைவிற்கு ஆஸ்திரேலியாவின் அன்றைய பிரதமர் ஜான் ஆவர்ட் சீன நாட்டிலிருந்து தன் பயணத்தை இடையில் ரத்து செய்து தன் மரியாதையை இவ்வீரனுக்கு செலுத்தியது வெறும் நிகழ்வல்ல. ஆனால் நமது நாட்டின் தியாகங்களில் நேதாஜிக்கு இருட்டடிப்பும் ரகசியங்களும் திரைமறைவாக புதைக்கப்பட்டன. சாதாரண போர் வீரனை பற்றி சிந்திக்க கூட வரலாற்று பதிவுகள் மறுக்கின்றன. கொடி நாளும் விருதுகளும் மலர் வளையங்களும் தியாகங்களுக்கு சடங்குகள் ஆகிவிட்டன. ஆனால் தியாகம் என்பது ஊரோடும் உயிரோடும் கலந்துவிட்ட உணர்வுகளை தலைமுறை தலைமுறையாக நெஞ்சத்தில் பதிய வைப்பதே வீர வணக்கமாகும். தேசத்தின் எல்லைக்கோடுகளெல்லாம் தியாகிகளின் விழா எலும்புக்கூடுகள் எனும் ஒரு புதுமை கவியனின் கவிதாஞ்சலியை நினைவு கொள்வோம். இயற்கை வளமும் மனித வளமும் மேலோங்க வளர்ந்து வந்த ஆஸ்திரேலியாவின் உலகப்போர் பங்களிப்பில் சில இட்டு போன பக்கங்களை புரட்டி பார்ப்போம். ஒவ்வொரு வருடமும் ஏப்ரல் மாதம் 25 ஆஸ்திரேலியா மற்றும் நியூசிலாந்து ராணுவ வீரர்களின் நினைவாக அன்செக் தினம் கொண்டாடப்படுகிறது. இந்நினைவு தினத்தின் வரலாற்றை புரட்டி பார்த்தபோது சில இந்திய சிப்பாய்களின் இரத்த சிறைகளும் இருந்தன. 100 ஆண்டுகளுக்கு முன்பு 1914 ஆஸ்திரேலிய வீரர்களும் நியூசிலாந்து வீரர்களும் நேச நாடுகளின் படை திரட்டி ஜெர்மனியின் கூட்டாட்சி நாடுகளின் நுழைவாயிலாக இருந்த துருக்கி நாட்டின் காலிபோலி என்ற இடத்தை காலி செய்வதற்கு கிளம்பினர். இப்படையில் நன்கு போர் பயிற்சி பெற்ற திறமை வாய்ந்த 15,000 இந்திய சிப்பாய்களும் அடங்குவர். பெரும்பாலான ஆஸ்திரேலிய வீரர்கள் வீட்டுக்கொருவர் என்று ஆளெடுத்து படை திரட்டி மலையேறும் வீரர்கள் பொதி கழுதை கொண்டு கடுமையான மலை பாதைகளில் இராணுவத்திற்கு தேவையான பொருட்களை கொண்டு செல்வதற்கு பேருதவி செய்தார்கள். புகைப்படங்களும் மற்ற ஆவணங்களும் இந்திய மற்றும் ஆஸ்திரேலிய வீரர்களின் நட்புணர்வை பறைசாற்றுகின்றன. இப்போரில் பங்கேற்ற பெரும்பாலான இந்திய வீரர்கள் பஞ்சாப் மாகாணத்தை சேர்ந்தவர்கள். இதில் 1500 மேற்பட்ட இந்திய வீரர்கள் போரில் வீரமரணம் அடைந்தனர். இப்போரில் உயிர் நீத்த வீரர்களின் நினைவு சின்னம் துருக்கி நாட்டின் பெரஸ்பூரில் உள்ள மருத்துவமனை அருகில் இன்றும் உள்ளது. ஆஸ்திரேலியாவின் பெர்த் மாநிலத்தில் உள்ள மருத்துவர் தஜிந்தபால் சிங்கின் கொள்ளு தாத்தா நாதா சிங் பஞ்சாப் ரெஜிமெண்ட் காலிபோலி படையில் பணியாற்றியவர். அவரின் குறிப்பில் காலிபோலி குருதியால் மிதந்த ஒரு கலிங்கம் போல் காட்சியளித்து வருகிறது என்கிறார். அவர்கள் இறங்கிய கடற்கரையில் எங்கு பார்த்தாலும் வீரர்களின் பிணக்குவியல்கள். இந்திய வீரர்களின் சடலங்களை சங்கடத்துடன் மிதித்துத்தான் அவர்களால் கரை சேர முடிந்தது என்கிறார். துருக்கி நாட்டின் வீரர்கள் மாடுகளின் மடியில் ஒளிந்து கொண்டு சிக்கிய வீரர்களை சுட்டு வீழ்த்தினார்கள்.
சிறுபொழுதில் உலகங்கம் உள்ள பல உண்மை செய்திகளை செவிகளுக்கு சுனாமி அலைகளைப் போல வேகமாக தெரிவிக்க வருகிறார் கே சி துரை அவர்கள்.
உலக பலம். மியான்மர் நாட்டில் அழுகிய நிலையில் 28 இந்துக்களின் சடலங்கள் கண்டெடுக்கப்பட்டுள்ளன. சுற்று வட்டகையில் எழுந்த மோசமான நாற்றத்தை தொடர்ந்து இவை அடையாளம் காணப்பட்டுள்ளன. 20 பெண்கள், 6 ஆண்கள், 10 வயதுக்கு உட்பட்ட 2 பிள்ளைகள் மரணித்தோரில் அடங்குகிறார்கள். மியான்மரில் உள்ள துணை மாநிலமான ரக்கின என்ற இடத்தில் அமைந்துள்ள ஜி பவுக்கியா என்ற இடத்தில் இந்த சடலங்கள் மீட்கப்பட்டுள்ளன. இது மிகவும் முக்கியமான இழப்புகள் மீதான கண்டுபிடிப்பு என்று போலீஸ் அதிகாரி கூறுகின்றார். பர்மாவில் இராணுவ ஜிந்தா சர்வாதிகார ஆட்சியின் அதிகாரம் குறைய குறைய அந்த நாட்டின் திரைச்சீலை விலகி கொண்டிருக்கின்றது. மியான்மர் போகும் வேகம் தெற்கு தென்கிழக்கு ஆசிய பிராந்தியத்தின் மோசமான கதைகளை தொடர்கதையாக்க போவதை காட்டி நிற்கின்றது. ஏற்கனவே கம்போடியாவில் போல்போட், ஸ்ரீலங்காவில் தமிழர் கொலைகள் என்று பௌத்த நாடுகளின் கைவரிசைகள் உலக மன்றில் திரை கிழித்து வெளியேறுவதன் அடையாளமாக இவை அமைந்திருக்கின்றது. இதற்கிடையில் வரும் வியாழக்கிழமையன்று ஐநாவினுடைய பாதுகாப்பு சபை மியான்மரில் நடைபெறும் மோசமான மனித உரிமைகள் மீறல் தொடர்பாக இரகசிய கூட்டத்தை நடத்த இருக்கின்றது. 436,000 முஸ்லீம்கள் அந்த நாட்டிலிருந்து விரட்டி அடிக்கப்பட்டதன் பின்னதாக பாதுகாப்பு சபை கூட இருக்கின்றது. டென்மார்க்கின் முடிக்குரிய இளவரசர் ஃபிரெட்ரிக் சீனாவில் சீன டென்மார்க் இணைந்த முயற்சியான பல்கலைக்கழகம் ஒன்றை திறந்து வைத்திருக்கின்றார். சீனாவின் தலைநகர் பெய்ஜிங்கில் 100 மில்லியன் குரோனர் செலவில் இந்த பல்கலைக்கழகம் திறக்கப்பட்டிருக்கின்றது. இதில் சீனாவின் பங்களிப்பும் இருக்கின்றது. மொத்தம் 100 சீன மாணவர்களும் 50 டேனிஷ் பல்கலைக்கழக ஆய்வு மாணவர்களும் இதில் இணைந்து பணியாற்றுவார்கள். சீனா டென்மார்க் இணைந்த புதிய பொருளாதார தொழில்நுட்ப மேம்பாட்டின் உயர்நிலை தேடலுக்காகவும் விஞ்ஞானத்துறை ஆய்வுக்காகவும் புத்துறவின் விரிவாக்கத்திற்காகவும் இந்த பல்கலைக்கழகம் திறக்கப்படுகின்றது. டென்மார்க்கிற்கு வெளியே டேனிஷ் பொருளாதார கல்விக்காக மிகப்பெரிய முதலீடு இதுவாகும். அதேவேளை சீனாவை போலவே இந்தியாவும் மிகவும் பாரிய பொருளாதாரம் கொண்ட நாடாக இருக்கின்றது. டேனிஷ் கல்விக்கான முதலீடுகள் இந்தியா நோக்கியும் இதுபோல கரங்களை விரிக்க வேண்டும் என கேட்கப்பட்டிருக்கின்றது. டென்மார்க்கின் 8 பல்கலைக்கழகங்களும் சீனாவில் உருவாக்கப்பட்ட பல்கலைக்கழகத்துடன் சேர்ந்து இயங்கும். இது 21st century புதுமை பொருளாதாரத்தின் திறவுகோல் என்பது குறிப்பிடத்தக்கது. அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் அமெரிக்காவிற்குள் நுழையக்கூடாத நாடுகளின் தடை பட்டியலை மேலும் ஒரு சுற்று விரிவுபடுத்தி வடகொரியா, வெனிசியூலா, ஷாட் ஆகிய 3 நாடுகளையும் சேர்த்துக் கொள்ள இருப்பதாக கூறியிருக்கின்றார். இதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்படுவதாகவும் டிரம்ப் நிர்வாகம் தெரிவித்திருக்கின்றது. மொத்தம் 8 நாடுகள் இப்பொழுது தடை பட்டியலுக்குள் வருகின்றன. ஏற்கனவே சிரியா, ஏமன், சோமாலியா, ஈரான், லிபியா தடை பட்டியலில் உள்ளன. அவற்றோடு இந்த 3 நாடுகளும் சேர்கின்றன. இதற்கிடையில் அமெரிக்க போர் விமானம் தனது வான்பரப்புக்குள் அத்துமீறி பறந்துள்ளதாக ஐநாவிற்கான வடகொரிய தூதுவர் நிபுணர் கூறியிருக்கின்றார். தமது நாட்டு வான்பரப்பிற்குள் அத்துமீறி பறக்கும் அமெரிக்க விமானங்கள் சுட்டு வீழ்த்தப்படும் என்ற எச்சரிக்கையையும் அவர் அமெரிக்காவிற்கு விடுத்திருக்கின்றார். மேலும் அமெரிக்க அதிபர் ஐநாவில் பேசிய பேச்சானது வடகொரியா மீதான போர் பிரகடனமாகவே வடகொரியாவால் கருதப்படுகின்றது என்றும் சுட்டிக்காட்டியிருக்கின்றார். இதை தாம் உன்னிப்பாக நோக்குவதற்காக அமெரிக்காவினுடைய படைத்துறை தலைமையகமான பென்டகன் தெரிவித்திருக்கின்றது. வடகொரியா தனது அச்சமூட்டும் நடவடிக்கைகளை கைவிட வேண்டும், இல்லையேல் அமெரிக்க அதிபர் ஏதோ ஒரு வழியில் நடவடிக்கையை எடுப்பார் என்று பென்டகன் பேச்சாளர் ரோபர்ட் மெய்னிங் கூறியிருக்கின்றார். இதற்கிடையில் அமெரிக்க விமானம் ஒன்று வடகொரியா சுட்டு வீழ்த்தப்படுமாக இருந்தால் அதன் பின் வடகொரியா எல்லாவற்றையும் இழந்துவிடும் என அமெரிக்க விவகார ஆய்வாளர்கள் கூறுகின்றார்கள். அத்தகைய செயல் அமெரிக்க அதிபர் வடகொரியா மீதான போரை தொடங்குவதற்கான தடையற்ற லைசென்ஸை அவருக்கு எளிதாக வழங்கிவிடும் என்றும் போர் தொடங்கினால் வடகொரியாவிடம் அதன் பின் எதுவுமே இருக்காது என்றும் கூறப்படுகின்றது. கடந்த வார விடுமுறையில் அமெரிக்க போர் விமானம் வடகொரியாவிற்குள் நுழைந்தது தெரிந்தது. வடகொரியா பின்னர் இருக்காது என்கின்ற எச்சரிக்கையை ஏற்கனவே டொனால்டு டிரம்ப் விட்டிருப்பதும் குறிப்பிடத்தக்கது. குர்டிஸ்தான் தனிநாடாவதற்கான சர்வஜன வாக்கெடுப்பு வடபுல ஈராக்கில் உள்ள குர்டிஸ்தானிய பகுதியில் நேற்று இடம்பெற்று முடிந்தது. 72% மக்கள் வாக்களித்திருக்கின்றார்கள். முடிவுகள் வெளிவர மேலும் 3 தினங்கள் ஆகும் என்றாலும் 90% குர்டிஸ்தான் தனிநாடாக பிரிந்து செல்ல ஆதரவு அளித்துள்ளனர். இது குர்டிஸ்தானிய வரலாற்றில் ஒரு சாதனை மைல்கல் என்று புலம்பெயர்ந்த நாடுகளில் இருக்கும் குர்டிஸ்தானியர்கள் மகிழ்வு வெளியிட்டிருக்கின்றார்கள். இந்த வாக்கெடுப்பு உடனடியாக ஒரு குர்டிஸ்தானை மலர் விழித்து விடாது என்றாலும் குர்டிஸ்தானுக்கான தனிநாட்டை உருவாக்க வல்ல பேச்சுக்களை முன்னெடுக்க கையில் வலுவான ஓர் ஆவணமாக இது அமையும் என்பது குறிப்பிடத்தக்கது. அந்த வகையில் இந்த தேர்தல் பெறுமதியானது என்கிறார்கள். 1991 இருந்தே சிறுபான்மை குர்டிஸ்தானியர்கள் தனியான நிர்வாக பகுதி இருந்து வருவது குறிப்பிடத்தக்கது. ஈராக்கிய பிரதமர் தமது நாட்டில் இருந்து குர்டிஸ்தான் பிரிய முடியாது என்றிருக்கின்றார். இந்த வாக்களிப்பில் 90% ஆதரித்து வாக்களித்திருப்பது குறித்து தமது கருத்துக்கள் எதையும் கூற முடியாது என்றும் மறுத்திருக்கின்றார். துருக்கிய படைகள் ஈராக் எல்லை பகுதிக்குள் இப்பொழுது நகர்த்தப்பட்டுள்ளன. பிரிட்டன் ஐரோப்பிய ஒன்றியத்தில் இருந்து வெளியேறிய பிரிக்ஸ் ஐ தீர்மானித்தது உலகம், அதை ஏற்றுக்கொண்டது உலகம், அதை அங்கீகரித்த உலகம் ஏன் எங்களை அங்கீகரிக்க கூடாதென KEXIT என்ற பெயரில் இந்த வாக்கெடுப்பை குர்டிஸ்தானியர்கள் நடத்தியிருந்தார்கள். 1980 100,000 குர்டிஸ்தானியர்களை தனிநாடு கேட்ட காரணத்திற்காக சதாம் ஹுசேன் நச்சுவாயு அடித்து கொன்றது தெரிந்தது. வடபுல ஈராக்கில் உள்ள குர்டிஸ்தான் பகுதி ஈராக், துருக்கி, சிரியா என்ற 4 நாடுகளினால் மூடப்பட்டிருக்கின்றது. குர்டிஸ்தானிய அதிபர் மசூத் பர்சானி நேற்று எர்பில் என்ற இடத்தில் உள்ள வாக்குச்சாவடியில் வாக்களித்தார். ஈராக்கிய பிரதமர் ஹைதர் அலி அபாடி பிழையான முடிவென்றும் துருக்கி நெருப்புடன் விளையாடாதீர்கள் என்றும் இவரை எச்சரித்துள்ளனர். கிர்க் பகுதியில் ஒரு நாளைக்கு 500,000 பீப்பா ஓயில் அகலப்படுகின்றது. இது குர்டிஸ்தானியர் கட்டுப்பாட்டில் உள்ளது. இது தமது பகுதி என்கின்றது ஈராக். குர்டிஸ்தானிய அதிபர் மசூத் பர்சானி குர்டிஸ்தான் என்ற தேசம் வாக்களித்த மறுநாளே மலர்ந்து விடாது, கனவு மெய்ப்பட வேண்டும் என்றால் 2 வருடங்களாவது காத்திருக்க வேண்டும் என்றிருக்கின்றார். குர்டிஸ்தான் வாக்களிப்பு உலகில் நாடற்ற இனங்களுக்கு ஒரு தூரத்து பச்சையாக தெரிவது கவனிக்கத்தக்கது. உலக செய்திகளுக்காக டென்மார்க்கில் இருந்து கி சேதுரை.
வாழ்க்கையில் எந்த ஒரு முடிவும் புதியதொன்றின் தொடக்கத்திற்கே. சங்கநாதத்தின் இன்றைய நிகழ்ச்சிகளின் முடிவும் அடுத்த வாரத்தின் புதிய தொடக்கத்திற்கே என கூறிக்கொண்டு இன்றைய நிகழ்ச்சிகளை வழங்கியோருக்கும் தொழில்நுட்ப உதவி வழங்கிய டேனியல் பிரான்சிஸுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு சற்றேனும் சளைக்காத சங்கநாதத்தில் இருந்து விடைபெறும் நான் டேனியல். நன்றி, வணக்கம்.